குதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலையிலாம் நாள்தோறும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியிலாம் பல்வேறு விதமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று நம்மோட யாரை இணைந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அவினாசி லிங்கம் பெண்களுக்கான மனையியல் மற்றும் உயர்கல்வி நிறுவனத்தின் உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் திலகவதி அவர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க. வாங்க நேர்களே, என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் தராங்கன்னு கேட்கலாம்.
புதுசை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அது வணக்கம். நான் முனைவர் இலகவதி, உணவு மற்றும் சத்துணவு துறையின் இணை பேராசிரியராக உள்ளேன். நான் கோவையில் உள்ள அவினாஷ்லிங்கம் மனையியல் உயர்கல்வி நிறுவனத்தில் பணிக்கிறேன்.
நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகளை நாம் உட்கொள்ளணும்?
நமது உடல் ஆரோக்கியம் என்பது நாம் உண்ணும் உணவில் துவங்கி பல்வேறு நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டது. நாம் அன்றாடம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் நமது உடல் ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. முதல்ல உடல் சுகாதாரம் தான் உடல் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுகிறது. அதனால முதல்ல நம் சுகாதாரமா நம்ம உடம்ப வச்சுக்கணும். சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. உடம்பு சுகாதாரம்ங்கிறது நம்ம விரல் நகங்களில் உள்ள கிருமிகளை நீக்க வேண்டும், நாம் படுக்கும் படுக்கையில் உள்ள கிருமிகளை நீக்க வேண்டும், வாய் ஆரோக்கியம் அதாவது வாய்ப்பகுதியை நல்லா சுத்தமா வச்சிருக்கணும். சில சமயங்கள்ல வாயில பாக்டீரியாக்கள் நிறைந்திருக்கும், அதனால ரொம்ப ஒரு வாசம் கூட வரும். அதனால வாயை சுத்தமா வச்சுக்கணும். நகங்களில் நிறைய கிருமிகள் இருக்கிறதுனால நகங்களில் வெட்டுதல் வேண்டும். உடலை சுத்தமாக வைத்து வியர்வை மற்றும் கிருமிகளை அகற்றி உடல் நலம் மற்றும் மன நலத்தை மேம்படுத்துகிறது. குளித்து முடித்த பின் சுத்தமான ஆடைகளை அணிவதும் கிருமிகளை பரவுவதிலிருந்து செய்கிறது. காதுகளை சுத்தமாக வைத்திருத்தல், கலைமுடியை சுத்தமாக வைத்திருத்தல் போன்ற தன் சுத்தம் பேண இப்படி பல்வேறு வகையான சுத்தங்களை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். சுத்தத்திற்கு அடிப்படையாக அதற்கு அப்புறம் நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது நாம் உண்ணும் உணவில் நாம் கவனம் செலுத்த வேண்டும்.
நாம் இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்ன்ற தகவல்களை சொன்னீங்க மேம். இப்போ பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு முறைகள்னா என்னென்ன மேம்?
பொது சுகாதாரம்ங்கிறது நம் உடல் சுத்தம் மற்றும் நம்ம சுற்றுச்சூழலை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நாள் முழுவதும் நமக்கு தேவையான ஆற்றலை பெற நாம் உண்ணும் உணவுகளில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம் ஆகும். சில உணவுகள் நமக்கு உடனடியாக ஆற்றலை அளிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதன் மூலம் நோய்கள் மற்றும் தொற்றுக்கள் நம்மை நெருங்காமல் பாதுகாப்பாக உணர வைக்கும். சில உணவுகளை குறித்து இந்த பதிவில் அல்லது இந்த பேட்டியில் நாம் பார்க்கலாம். முதலில் நம் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எது என்று நாம் பார்ப்போம். இதில் முதல் இடத்தில் இருப்பது வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள். இந்த வைட்டமின் சி சத்து தான் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவியாக இருக்கும் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்வது. அதனால் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் வலுவாக வைத்துக் கொள்ளலாம். அதனால் இந்த வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எது என்று பார்த்தால் வைட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த உணவுகள். வைட்டமின் சி சத்தானது எந்த பழங்களில் அதிகமாக உள்ளது என்றால் அதிகமாக பழங்கள் அதாவது ஆரஞ்சு, மிச்சி, சாத்துக்குடி இந்த மாதிரியான பழங்களில் மிக அதிகமாக உள்ளது. தவிர நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் போன்றவற்றிலும் இந்த விட்டமின் சி சத்துக்கள் அதிகமாக உள்ளது. வைட்டமின் சி சக்தியானது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. இதனோடு நாம் இஞ்சி என்ற ஒரு உணவை நாம் சேர்த்து கொண்டால் இது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைக்க உதவுவதோடு அலர்ச்சியை குறைக்கிறது. இஞ்சியை எளிதாக வைக்க மற்றும் இயற்கையாக ஆற்றலை அதிகரிக்க இஞ்சி நமக்கு உதவியாக இருக்கிறது. மேலும் நாம் சோர்வாக உணரும் பொழுது அதிலிருந்து குணமாக சளி மற்றும் காய்ச்சல் அறிகுறிகளை தடுக்கவும் இஞ்சி உதவும். அதனால் நாம் இஞ்சி டீ தயாரித்து அல்லது ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை ஏதாவது உணவில் சேர்த்து கீரைகள், கீரைகள்ல நமக்கு பல வகையான கீரைகள் இருக்கிறது. முருங்கைக்கீரை, அத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தண்டு கீரை, பாலக்கீரை அப்படின்னு நம்ம ஊர்ல நமக்கு கீரைகள் வந்து நிறைய வகைகளில் கீரைகள் கிடைக்கிறது. இந்த கீரையில் காணப்படும் வைட்டமின் சி, பி, வைட்டமின் இ மற்றும் பீட்டா கேரட்டின், ரெட்டினாய்ட் போன்ற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் மண்டலத்தை வலுவாக வைக்க உதவுகிறது. தவிர கீரைகளில் இருப்பு சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த ஓட்டத்தை சிறப்பாக வைக்கிறது, சோர்வை குறைக்கிறது மற்றும் நீர்ச்சக்தியை அதிகரிக்கிறது. அதே போல் கீரைகள்ல சுண்ணாம்பு சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் போன்ற சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் இது குளிர்காலங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தினமும் ஃப்ரெஷ்ஷா புதிய கீரைகளை வாங்கி பூட்டுடன் சேர்த்து வதக்கி சாப்பிடும் போது அந்த கீரைகளில் உள்ள அனைத்து சத்துக்களும் நம் உடம்பில் சேர்ந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மிகவும் வலுவான ஒரு இடத்தில் வைக்கிறது. இது இதனுடன் மஞ்சள், நம்ம ஊர்ல விளையிற மஞ்சள் சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற குணங்களை கொண்ட ஒரு பொருளாகும். உள்ள நோய்களுக்கு எதிராக உடலின் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் இந்த கற்புமே கல்லீரலில் இருந்து நச்சுக்களை நீக்கவும் உதவுகிறது. நமது உணவில் நஞ்சை எடுத்துக் கொள்வதால் உயிர் சக்தி அதிகரிக்கும் மற்றும் சோர்வு குறையும். அதனால் மஞ்சள் எல்லா வகையான உணவுகளிலும் நம்மளுடைய சாம்பார் ரசம், பொரியல் எல்லாவற்றிலும் தினமும் சேர்க்க வேண்டும். சூடான பாலிலும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து மற்றும் அதனுடன் மிளகு சேர்த்து உண்ணும் பொழுது நமது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. இதை தவிர சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மிகவும் விலை குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு. சர்க்கரை வள்ளி கிழங்கு நமக்கு இரண்டு வகையாக கிடைக்கிறது, உள்ளவனும் வெள்ளை கலர்லயும் கிடைக்கும். இந்த ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் உபயோகமான ஒண்ணு அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு பொருள் ஆகும். மேலும் இந்த கிழங்கில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளதால் இதில் நீடித்த ஆற்றலை வழங்குகிறது. மேலும் இதில் நார்ச்சத்து அதிகம், அதனால் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. மற்றும் இந்த சிகப்பு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பிளட் பிரஷர் அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. இது நம் வேக வைத்த அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி, ரத்த அளவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். இது தவிர நாம் அன்றாடம் நம் உணவில் இந்த பருப்பு வகைகளை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். இந்த பருப்பு வகைகளில் உள்ள அனைத்து சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பருப்பு வகைகளில் உள்ள புரதம் நம் உடலுக்கு மிக மிக தேவை. தவிர நம் எளிதாக எல்லா ஊரிலும் எல்லா நாளிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய தயிர், இந்த தயிர் வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தயிர் கண்டிப்பா நம்ம சேர்த்திக்கணும். இது வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கும், ப்ரோபயோட்டிக்ஸ் காணப்படுகிறது. ப்ரோபயோட்டிக்ஸ் என்ற பாக்டீரியாக்கள் அதிகமாக தயிரில் உள்ளது. ப்ரோபயோட்டிக்ஸ் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு உயிரணுக்களில் அல்லது இம்யூன் செல்ஸை கணிசமான அளவு செரிமான மண்டலத்தில் காணப்படுவதால் இது ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு உடல் ஆரோக்கியம், உடல் வந்து ஆரோக்கியமாக இருப்பது ரொம்ப அவசியம். அதனால எதிராக உடலின் பாதுகாப்பை ப்ரோபயோட்டிக்ஸ் பலப்படுத்துகிறது. மேலும் இந்த தயிரில் உள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம் இதில் நிறைந்து உள்ளது. கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம் மெதுவாக ஜீரணமாகி நமக்கு பசியை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கிறது. அதனால் கொழுப்பு சத்து குறைந்த தயிரை நம் சேர்த்துக் கொள்வதால் ப்ரோபயோட்டிக்ஸை அதிகப்படுத்தி நம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். இது தவிர பாதாம், பாதாம் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு அவசியமான ஒரு உணவு பொருள் ஆகும். இதில் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களான வைட்டமின் இ பாதாமில் ஏராளமாக உள்ளது. வைட்டமின் இ சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக உள்ளது. இது நம்முடைய செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் தொற்றுக்களுக்கு எதிராக உடலை பாதுகாக்க உதவுகிறது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதிகமா வெஜிடேரியன் உணவுகள் தான் உட்கொள்கிறோம். நாம் வந்து நிறைய நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது இல்லை. அதனால நம் உடலுக்கு தேவையான புரதத்தை அன்றாட அளிப்பது இந்த பயறு வகைகள் தான். மனிதன் அன்றாடம் அவங்களுக்கு தேவையான புரதத்தை அளிப்பது இந்த பயறு வகைகள் தான். இந்த பயறு வகைகள் வந்து என்பது ஒரு உலர்ந்த விதைகள் ஆகும். இவை தாவர அடிப்படையிலான புரதத்தை நமக்கு அளிக்கிறது. மேலும் இந்த பருப்பு வகைகள் நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்களை அதிகமாக நமக்கு அளிக்கிறது.
நாம் இப்போ பயறு வகை பயிர்கள் என்று நம்ம எந்த தாவரங்களை அழைக்கிறோம், அதற்கான காரணம் என்ன மேம்?
பயறு வகை பயிர்கள் என்பது லெகுமினஸ் ஃபேமிலி என்று நாம் சொல்லுவோம். பன்னிறைவாக நைட்ரஜனை நிலத்தில் சேர்க்கும் திறன் கொண்டவை. இவை வேரில் இருக்கும் ஈசோபியம் என்ற பாக்டீரியாக்களால் நைட்ரஜனை உறிஞ்சி நிலத்தை உள்ளதாகவும் மாற்றி அந்த ஆக்சிஜன் அளவை நம் உணவுக்கும் அதிகமாக தருவதால் இந்த பயிர் வகை உணவுகள் நமக்கு நிறைய முக்கியமான சத்துக்களை தருகிறது. உதாரணத்துக்கு பயிர் வகைகளில் நமக்கு தேவையான அதிக அளவில் உள்ளது. இதில் கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் என்று சொல்லுவோம். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மெதுவாக ஜீரணமாகி நம் உடல் ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகமாக ஏற்படுத்தாது. அதிகமாக இந்த பருப்பு வகைகள் இதில் நார்ச்சத்து மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் மிக அதிகமாக இந்த பயிறு வகைகளில் உள்ளது. இந்த பயிறு வகைகள் எது என்று பார்த்தால் மொச்சை பயிறு, பைத்தம்பருப்பு, சுண்டக்கடலை, பச்சைப்பட்டாணி, உளுந்து, துவரம் பருப்பு இவை அனைத்தும் நாம் பயிறு வகைகளில் கொண்டிருக்கிறோம். பயிறு வகைகளை சார்ந்தது ஆகும். இந்த பயிறு வகைகள் தான் அல்லது இந்த பருப்பு தான் நம் இந்திய நாட்டு மக்களுக்கு முக்கிய உணவாக உள்ளது. ஏனென்றால் நாம் அதிகமாக நான்வெஜ் மற்றும் முட்டையை அதிகமாக சேர்க்காததனால் நம் உடலுக்கு தேவையான புரதத்தை அளிப்பது பயிறு வகை மற்றும் பருப்புகள் தான். இந்த பருப்புகளை அதிகமாக சாப்பிடுவதால் இதில் உடம்பில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்கிறது. மேலும் நம் ரத்தத்திற்கு தேவையான ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது. உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இந்த பருப்பு வகைகள். மேலும் இந்த பருப்பு வகைகள் எல்லா வயதினருக்கும் தரலாம். ஆனால் நம் தானியங்களை 4 பங்கு உட்கொண்டால் பருப்பு 1 பங்கு தான் நம் உடம்புக்கு சேர்க்க வேண்டும். இந்த பருப்புகளில் அதிகமான அமினோ அமிலங்கள் உள்ளது. இந்த பருப்புகளில் அதிகமாக லைசின், லூசின், த்ரியோனின், ஃபினைல் அலனின் போன்ற அமினோ அமிலங்கள் அதிகமாக உள்ளது. ஆனால் இந்த பருப்புகளில் மித்தியோனின் அமினோ அமிலம் மிக குறைவாக உள்ளது. அதனால்தான் நம் பாரம்பரிய உணவுகளை எப்பொழுதும் நம் பருப்பும் தானியமும் சேர்த்து உட்கொள்கிறோம். தானியத்தில்தான் இந்த மித்தியோனின் என்ற அமினோ அமிலம் அதிகமாக உள்ளது. ஆனால் நாம் உணவை கலந்து சாப்பிடும் பொழுது பருப்பும் தானியமும் அதாவது அரிசியும் பருப்பு சேர்த்து நாம சாப்பிடும் பொழுது நம் உடலுக்கு தேவையான நல்ல அமினோ அமிலங்கள் ஒரு பேலன்ஸ்டு லெவல்ல கிடைக்கும். பருப்பு வகைகளில் உள்ள அதிகமாக உள்ள லைசின் மற்றும் தானியத்தில் அதிகமாக உள்ள மித்தியோனின் இந்த ரெண்டும் சேர்த்து நம் உடலுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கிறது. அதனால்தான் நம் பாரம்பரிய உணவுகள் பாத்தீங்கன்னா பொங்கல்னாலும் அரிசியும் பருப்பு இருக்கும், இட்லி எடுத்துட்டாலும் அரிசியும் பருப்பு இருக்கும், ஒரு சாப்பாடு சாம்பார் இது எல்லாமே நம்ம உணவுகள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ல இருக்கு. ஏனென்றால் குறைவாக உள்ள ஒரு சத்து இன்னொன்றில் அதிகமாக இருப்பதை பேலன்ஸ் செய்வதற்கே நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் உள்ளது.
மேம், இப்போ பயிறு வகை உணவுகளை உட்கொள்வதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் சத்துக்களையும் சொன்னீங்க மேம். இப்போ பயிறு வகை உணவுகளை வந்து அப்படியே உட்கொள்ளாம அதை முளை கட்டி வச்சு உட்கொள்றாங்கல்ல மேம், அதனால எந்த மாதிரியான பயன்கள் மேம் கிடைக்குது?
பயிறு வகைகளை அதனுடைய ஊட்டச்சத்தை அதிகப்படுத்த நாம் முளை கட்டி உண்பதனால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கிறது. அதில் உள்ள சத்துக்கள் பன்மடங்கு அதிகரிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு பருப்பு வகைகளை, உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், நம்ம சமைத்த கொண்டை கடலை ஒரு 100 கிராம் சமைத்தால் நம் புரதத்தின் அளவு 18% நம்ம உடலுக்கு தேவையான அளவு நமக்கு கிடைக்கிறது. அதே நாட்டுக்கு 30% கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் அதை முளைக்கட்டி சாப்பிடுவதால் அதில் உள்ள மற்ற சத்துக்கள் நீங்கள் பார்த்தால் அதிலே பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின், வைட்டமின் சி, விட்டமின், நார்ச்சத்து போன்றவை அதிகமாக ஆகிறது. நாம் வைட்டமின் சி என்று பார்த்தா ஃப்ரெஷ் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் அலர்ஜியா இருக்கும், ஒரு சில பழங்கள் அலர்ஜியா இருக்கும். ஆனால் அது நமக்கு வைட்டமின் சி தேவை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த முளை கட்டிய பயிரை சாப்பிடும் பொழுது அதில தேவையான வைட்டமின் பி, டி, போலிக் ஆசிட் அனைத்தும் அதிகமாக ஆகிறது. பயிரை சாப்பிடுவதால் என்ன ஆகுதுன்னா, இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இதை செரிமானத்தை மேம்படுத்தி வளர்ச்சிகளை தருகின்றது. மேலும் இது அதிகமான நார்ச்சத்து கொண்டிருப்பதால் இன்று நிறைய பேர் உடல் எடையை குறைக்க பல வகைகளில் முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு முளைக்கட்டிய பயிரும் ஒரு சிறந்த உணவாகும். மேலும் இதில் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் அதிகம் ஆவதால் இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. முளைக்காத பயிர்களை விட முளைக்கட்டிய பயிர்களை அதிக அளவு புரதம் மற்றும் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக உள்ளது. இந்த பயிர் முளைக்கட்டிய பயிரில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் கெட்ட கொழுப்பை குறைக்கிறது மற்றும் கண்களுக்கு குளிர்ச்சியை அளிக்கும். இந்த முளைக்கட்டிய பயிரில் புற்றுநோயை எதிர்க்கும் ஆற்றலை அளிக்கிறது. இதில் ஆன்டிஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதால் புற்றுநோயை எதிர்க்கும் ஆற்றலை அளிக்கிறது. இந்த முளைக்கட்டிய பயிர்களை காலை நேர உணவாக அல்லது மாலை நேரங்களில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கொண்டால் மிக நல்லது. காலை நேர உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இதனுடன் பொடியாக நறுத்த கேரட், பில்லரிக்காய், சிறிது வெங்காயம், வெங்காயம் மற்றும் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து ஒரு சாலடாக எடுத்துக்கொண்டால் இது ஒரு சிறந்த பிரேக்ஃபாஸ்டாகவும் இருக்கும். பசி எடுக்காமல் கட்டுப்படுத்தும் நிறைந்த திருப்தி ஏற்படும். இதில் உடலுக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் இருக்கும். அதனால் முளை கட்டிய பயிர்கள் வந்து சூப்பர் ஃபுட் என்று சொல்கிறோம்.
மேம், இப்போ பயிர் வகைகளை எப்படி உட்கொள்ளணும், அதே மாதிரி முளை கட்டிய பயிர்களையும் எந்த மாதிரி சாப்பிடலாம், அதுல வரக்கூடிய நன்மைகள் சொல்லிருக்கீங்க மேம். இப்போ இந்த கோடை காலத்துல குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த மாதிரியான பயிறு வகைகளை மேம் அதிகமாக தரலாம்?
கோடை காலத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். ஆனா இந்த பயிறு வகைகள்ல இவ்வளவு நன்மைகள் இருக்கும் பொழுது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா, இது ஜீரணமாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இதுல நார்ச்சத்து அதிகம் உள்ளது. அதனால இதை வந்து அளவாக சாப்பிட வேண்டும். இந்த கோடை காலத்துல சாப்பிடக்கூடிய பயிறு வகைகள்னு பாத்தீங்கன்னா, நச்சை பயிர் சாப்பிடலாம், சுண்டல் சேர்த்திக்கலாம், பாசி பருப்பு இவையெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். அனைத்து பருப்புகளை புற வைத்து வேக வைத்து உட்கொள்வதுதான் உடலுக்கு மிக நல்லது. மேலும் கோடை காலம் கொள்ளு, காராமணி போன்ற பயிறு வகைகளை குறைவாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
மேம், இப்போ அதே மாதிரி வயதானவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான பயிறு வகை உணவுகளை மேம் கொடுக்கலாம்?
வயதானவர்களுக்கு எத்தனை பயிறு வகைகள் பாத்தீங்கன்னா, பாசி பருப்பு, பச்சை பயிறு போன்ற பருப்புகள் தான் வயதானவர்களுக்கு எளிதில் ஜீரணம் ஆகும். மற்ற பயிர்களான கொங்கு கடலை, கடலை பருப்பு போன்றவை அவர்களுக்கு ஜீரணம் ஆவதற்கு சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளும். அதனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அதிகமாக பச்சை பயிறு, சோரம் பருப்பு போன்றவைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஆரோக்கியம் விடும். மேலும் வயதானவர்களுக்கு எந்த பருப்பை கொடுத்தாலும் அதை நன்கு ஊற வைத்து பின் வேக வைத்து கொடுத்தால்தான் அவர்களுக்கு எளிதில் ஜீரணம் ஆகும். ஊற வைத்து நல்லா அதை கழுவி அப்புறம் சமைக்கும் பொழுது அதில் அந்த வாயு தொல்லை உருவாக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் போயிடும். அப்புறம் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு எளிதில் ஜீரணமாகும், எந்த வாயு தொல்லை ஏற்படுத்தாது.
மேம் இப்ப அடுத்து என்னன்னா, பயறு வகைகள்ல எந்தெந்த மாதிரியான காலகட்டத்துல மேம் அதிகமாக சாப்பிட்டா நல்லது?
நாம் அதிகமாக வளரும் பருவத்தில் பயிறு வகைகளை அதிகமாக சேர்க்க வேண்டும். குழந்தை பருவத்தில் 6 மாதம் முடிந்த குழந்தைக்கு 6 மாதம் உடனே நம்ம பருப்பு ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. ஒரு 9 மாசம், 7 மாசம், 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பருப்பை நல்ல வேக வைத்து சாதத்தோட பிசைஞ்சு நெய் சேர்த்து கொடுக்கலாம். வளரும் குழந்தைகளுக்கு பருப்புகளை அதிகமாக கொடுக்கலாம். 1 வயது முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பருப்புகளுக்கு ஆனால் நன்கு வேக வைத்து கொடுக்க வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டியதை தவிர்க்க வேண்டும். எல்லாமே வேக வைத்த பருப்புகளை தான் சிறு குழந்தைகளுக்கு தர வேண்டும். குழந்தை முதல் இளம் பருவம் வரைக்கும் நிறைய பயிர்களை தரலாம். அதுக்கு அப்புறம் அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடல் எடையை சமனாக வைத்துக் கொள்ளவும் அன்றாட வேலைகள் செய்வதற்கும் ஏற்ற அளவு தான் பயிர்களை உட்கொள்ள வேண்டும். அதிகமாக பயிர்களை உட்கொண்டாலும் நன்மையை விட தீமையும் விளைவிக்கக்கூடியது. அதில் உள்ள ஜீரணமாவதற்கு டைம் எடுக்கும். அதனால சில பிரச்சனைகள் வரலாம். வளர ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பயிர்கள் அதிகமா தரணும். குழந்தைகள் அடலசன் ஸ்டேஜ், பின் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார், இவங்க தான் அதிகமான கருப்பு வகைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதிகமான இருந்தாலும் அவை வந்து ரொம்ப அதிகமா போகக்கூடாது. நம்ம உணவுல தானியம் அதிகமாக இருந்து அதுல பாதி அளவுதான் பருப்புகள் இருக்க வேண்டும். ரொம்ப பருப்பு போனாலும் சேரணம் ஆகாது. இன்னும் சில புரிய இருக்கிறார்கள், மருந்து மருந்தே உணவு என்று. அதனால நம்ம வந்து மருந்தை தவிர்க்கணும்னா உணவை வந்து அளவாக சாப்பிட வேண்டும். எதுவுமே எந்த உணவும் நல்லது என்பதற்காக அதையவே உட்கொள்ள கூடாது. எல்லா உணவுகளையும் விகித அளவில் உட்கொள்வதால் தான் நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதனால இது நல்லதுன்னு ஒருத்தர் ஒரு உணவை சொன்னா அதையவே எல்லா நாளும் சாப்பிடக்கூடாது. பல வகையான கலவையான காய்கள், தானியங்கள், பருப்பு வகைகள் சாப்பிடும் பொழுதுதான் எல்லா வகையான சத்துக்களும் நம் உடலுக்கு கிடைத்து உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
நேர்களே, இதுவரை பயறு வகை உணவுகளையும் குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்கிய முனைவர் எஸ் திலகவதி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.